Hare Hare Ramanuja Daya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanadaryam Vande Vedanta Desikam Lakshminata Samarambha नातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मरुग्म यामोहदस्थगितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदस्यधयैकसिन्धोः रामानुजस्य चरणौ मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तघङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்மன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவிந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்த ஜீவாத்மாவுக்கெல்லாம் அழகா ஷரீரத்தை கொடுக்கலாம். கர்மாவை அனுசரிச்சு ஷரீரம், ஒவ்வொரு ஷரீரத்துக்கும் ஒரு விசேஷ குணம் ஸ்வபாவம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை உணரணும். ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாம ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. நாம ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா கூட அது பெரிய சுகம் இல்லை. ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா ஓரளவுக்கு சரி சரி பரவாயில்ல அப்படின்னு இந்த சரீரத்து மேலான விஷயங்கள்ல பெருசா மனசு அலட்டிக்க மாட்டோம். நான் ஆத்மா நினைச்சா கூட சமயத்துல நான் சுதந்திரன் அப்படின்னு ஒரு தோணல் வந்துடும். அது ஸ்வரூப ஹானி அப்படின்னு பேரு, ஸ்வரூபத்துக்கு ஹானியம். இப்ப ஸ்வரூபம் என்னடா அப்படின்னா, நம்முடைய ஸ்வரூபம் எதுன்னா நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன், நான் பகவானுடைய தாசன், நான் பகவானுடைய தாசி, நான் பகவானுடைய சொத்து, நான் பகவானுடைய குற்றேவல். ஆண்டா சொல்ல குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இப்ப பகவானுக்கு அடிமை, பகவானுடைய சொத்து, பகவானுடைய வேலைக்காரர்கள் அப்படின்னு ஒரு பாவம் வந்துடுத்து அப்படின்னா, அப்ப எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பான் நம்பிக்கை வந்துடும். நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம். ஒரு கொத்தடிமை இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேண்டிய சாப்பாடு, தங்குற இடம், உடுத்திக்கிறதான ட்ரெஸ், உடம்பு முடியலன்னா சரீரத்தை கவனிக்க வேண்டியது, இதெல்லாம் அடிமையா யார் வச்சிருந்திருக்காளோ அவர்களுடைய பொறுப்பு. அந்த மாதிரி நாம் பகவானுடைய அடிமை அப்படின்னு நன்னா மனசுல வந்துடுச்சுன்னா இதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அத்தனையும் சுவாமி பார்த்துடுவார். இதுதான் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வைஷ்ணவ சித்தாந்தம். இந்த ஸ்வரூபத்தை நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றான். நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன், சேஷத்துவம், நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன். ஆச்சரியம், அவன் அற்புதமானவன், அவனுக்கு நாம் எல்லாம் அடிமைப்பட்டவர்கள். தாசோகம் கோசலேந்திரத்ய அப்படின்றாருன்னு ஆஞ்சநேயர் அந்த மாதிரி அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்றார் வடுகணன். பத்மநாபதாசர்கள் அப்படின்னு தானே சொல்றார் திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்தைச் சேர்ந்தவர்கள். மகாராஜா அப்படின்னு நாம சொன்னாலும் பத்மநாபதாசர்கள் அப்படின்னு தானே அவளுக்கு பெயர் வருது. அப்ப இதுதான் ஆத்மஸ்வரூபம். அப்ப பயமே வேண்டாம். சத்ரபதி சிவாஜி ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசரை பார்க்கிறான், அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான், தன் ராஜ்யத்தையே குரு தட்சிணையா கொடுத்துடுறான். கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு தவம் பண்ண போயிடுறான், அதனால ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேங்கிறான். சத்ரபதி சிவாஜியோட அம்மா வந்து அழறா, இந்த மாதிரி இவன் தான் ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனம் பண்ண, இவன் போயிட்டானா எப்படி இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சமர்த்த ராமதாசர் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சத்ரபதி சிவாஜி இவரை சேவிக்கிறதுக்கு வரும்போது சொல்றார், நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன், நீ பன்னிட்டு வாங்குற. சரி சுவாமி சொல்லுங்க, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு அப்படின்றார். அவன் சிரிக்கிறான், சத்ரபதி சிவாஜி நான் உங்களுக்கு தானமா கொடுத்தாச்சுமே, நீங்க தான் ராஜா, நான் எப்படி இதை பரிபாலனம் பண்ண முடியும் அப்படின்றான். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், நான் தான் ராஜா, அதனால உனக்கு உத்தரவு போடுறேன், என் சார்பில் நீ நின்று பரிபாலனம் பண்ணிட்டு வா, நான் ராஜா, நீ என்னுடைய வேலைக்காரன், ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, என்னோட ரெப்ரசன்டேட்டிவா பண்ணுன்றார். ஒன்னும் சொல்ல முடியல, குரு கைங்கரியம் பண்ணிடான்னுட்டார். அவனுடைய தர்மத்தையே கைங்கரியமா மாத்திட்டான். அவன் பண்ண வேண்டியதுதான் அது, அவனுடைய தர்மம், சத்திரிய தர்மம். ஆனா அதையே நழுவும் பொழுது இது என்னுடைய உத்தரவு, குரு கைங்கரியமா இந்த பரிபாலனம் நீ பண்ணணும்னுட்டான். அதனால சத்ரபதி சிவாஜி ஜெயிச்சான். அப்ப அன்னிலேருந்து அவனுக்கு இந்த இது என் ராஜ்யம், நான் ராஜான்ற அபிமானம் இல்லை, எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அகம்பாவம் இல்லை, என்னுடையதுன்ற அபிமானம் இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். பகவானுடைய அடிமை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால உன் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவோம், நம்முடைய சுகபோகங்கள்லாம் விட்டுடுவோம், எங்கேயாவது ஒரு கிழிஞ்ச பாயில படிக்க வச்சிருவா, சத்திரத்தில் கொண்டு தங்க வச்சிருவா, அப்படி அர்த்தமே கிடையாது. எல்லாம் அனுபவிப்போம், அபிமானம் இல்லாதபடி ஒரு சுகம். அது ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு டிரான்சிஷன். அது இந்த குழந்தைகளோட விளையாடுவோம், நமக்குன்னு அந்த விளையாட்டுல ஈடுபடணும், அதை அனுபவிக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு டைம் பாஸ் ஆகணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அது ஒரு கீ கொடுத்த பொம்மை கொடுத்து அது அப்படியே ஆடும், உடனே அதை கீ கொடுத்துட்டே இருப்போம். நமக்கு ஒன்று அதை கீ கொடுத்த பொம்மையை வச்சுட்டு விளையாடி சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷப்படுற மாதிரி அதை விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா, பற்றுதல் இல்லாம. அப்ப நமக்கும் பற்றுதல் இல்லாம முடியறது. குழந்தைகள் ஏதாவது கார்ட்டூன் பார்த்து நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு போகணும், கார்ட்டூனை பார்த்து என்ன ஆக போகுது, ஆனா அதனுடைய சுகத்தை உத்தேசிச்சு நாம பற்றுதல் இல்லாமல் அதை பார்த்து அது சிரிக்கும் போது நம்மளும் சிரிக்கணும். அது எப்படி ஓடுறது பார்த்தாலும் தாமஞ்சரி நம்மளும் ஆமா ஆமா ஓடுறது பத்தியா அப்படின்றோம். நமக்கு ஒண்ணு நம்மளே தாமஞ்சரி மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு என்னடானா அதோடைய விஷயத்துல ஒரு உத்தேசம் இருக்கிறா போல, நாம அதோடைய மேல வச்ச அபிமானத்தினால அதை அனுபவிக்கிறோம் இல்லையா, அது போல இதுதான் ஆத்மஸ்வரூபம். பகவானுக்காக அனுபவிக்கிறேன், பகவானுக்காக எழுந்துக்கிறேன். எப்படி எழுந்துக்க போறோம், மனோபாவம் ஆட்டிடியூட், அவ்வளவுதான். நான் பகவானுக்காக எழுந்துக்கிறேன், எப்படி ஆவிக்கு போயிட்டு ஆகணும், பகவானுக்காக பண்றேன். எப்படியும் சாப்பிட்டுதான் ஆகணும், பகவானுக்காக சாப்பிடுறேன். எப்படியும் தூங்கித்தான் ஆகணும், பகவானுக்காக தூங்குறேன். யுத்தம் அப்படித்தானே அர்ஜுனன் பண்றான், பகவான் சொல்ற யுத்தம் பண்றான், முன்னாடி பண்ண மாட்டேன்றான், எனக்கு வேண்டாம் யுத்தம்ன்றான். கிருஷ்ணன் பண்ணுடா அப்படின்னு சொன்ன உடனே சரி உனக்காக யுத்தம் பண்றேன். அப்ப என்னடா ஆச்சுன்னா பீஷ்மர் மேல அம்பு போட்ட பாவம் கூட அவன் மேல வந்து சேரல. பீஷ்மர் மேல அம்பு போட்ட பாகவத அபச்சாரம் தானே, எவ்வளவு பெரியவர், ஆனா அவர் மேல போட்ட ஒரு அம்பினுடைய பாவம் கூட இவன் மேல வந்து தாக்கல. ஏண்டா அப்படின்னா நான் கிருஷ்ணனுக்காக இதை செஞ்சே அப்படின்ற ஒரு பாவம். அப்ப அவனுக்கு அப்படின்னு ஒரு பாவசுத்தி வந்துடுச்சுன்னா, அதனாலதான் ஆழ்வார் இந்த சரீரம் என்னுடையது இல்லை அவனுடையதுன்னு தீர்மானமா ஞாபகம் வச்சுன்னு இந்த பாசுரங்களை சொல்றான். இது ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். இது அவன் கொடுத்த சரீரம், இது அவனுடைய சொத்து, இது அவனுடைய ஸ்ரீ கோவில், இது அவனுடைய சன்னிதானம், இது அவனுடைய திவ்ய தேசம். இந்த அபிப்பிராயம் இருந்துடுச்சுனா அப்ப அப்படியே ஜம்முன்னு இருக்கும். அப்ப அந்த சரீரம் நம்மளை பாதிக்காது. நம்ம சரீரம் பாதிக்கிறது ஒன்றும் தலைவலியோ எதுவாக இருந்தாலும், சமண மகரிஷிக்கெல்லாம் கையில் ஆபரேஷன் பண்ணும்போது பாதிக்கலை அப்படின்னா அவன் சரீரம், நான் ஒன்றும் இல்லையே, என்னோடதாக இருந்தாலும் நான் வருத்தப்படணும் அப்படின்னு சார். அப்ப அந்த மனோபாவம் சரீரத்தோட வெளியில போல சரீரத்தில் இருந்துட்டு பாவ சம்பந்தமான ஒரு அனுபவம் ரொம்ப அழகா இருக்கும். அதுமா அப்பாடான் இருக்கும். அது அந்த ஒரு ஸ்திதி அடையும் பொழுது எவ்வளவு சுகம், அந்த சரீரம் கனமே இருக்காது, லேசா இருக்கும். சாதாரண நம்ம சரீரத்தில் ஒரு கணம் நமக்கு ஃபீல் பண்ணுவோம், இந்த ஒரு அபிமானத்தினாலே ஒரு கணம், தூக்கத்துல கணம் தெரியறது இல்லை. ஏன்னா அபிமானத்தை விட்டு ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப லேசா இருக்கு. தூக்கத்துல உடம்பு அவ்வளவு லேசா நம்ம ஃபீல் பண்றோம். அதனால கதை நன்னா தூங்கினேன்ற பொழுது சரீரத்தினுடைய கனமோ வியாதியோ நம்மளை பாதிக்கவே இல்லை. ஏன்னா அபிமானத்தை விட்டுட்டோம். அபிமானம் வைக்கும்பொழுது அது பெருசா தெரியறது, கனமா தெரியறது, விதவிதமா தோன்றது. இப்ப அது அவனுடைய சரீரம். பிரகல்லாதனால எப்படி முடிஞ்சது? சின்ன பிள்ளைதானே, 5 வயசு பிள்ளைதானே, பெத்த அப்பாவே தானே டார்ச்சர் பண்ற. பெத்த அப்பான்னு இங்கேருந்து வரும், இது மேல அபிமானம் வச்சாதானே பெத்த அப்பான்னு வரும். சரீரத்துல நான் சரீரம்ன்ற பாவம் இருந்தா இந்த சரீரத்தை கொடுத்தது அப்பா அப்படின்னு வரும்போதுதானே துக்கம், பயம், கவலை எல்லாம். இந்த சரீரம் பகவானுடையதுன்னு போயிடுது போது பெத்த அப்பா பெத்த அம்மான்னு எங்கேயும் போய் பந்தப்பட்டுக்காதோம். என் சரீரம்ன்ற அபிமானம் இருந்தாதானே இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரா யாருன்னு தேடுறது. இது என் சரீரம் இல்லேன்னு தோன்ற சமயத்துல இதுக்கு யார் பந்தம், யார் விரோதி, யாரும் இல்லை. அப்ப ஆச்சரியமா இந்த சரீரத்தை அவனுடையதுன்னு ஒரு பாவம் அப்படி பாவிச்சுட்டோம் அப்படின்னா அதை ரட்சிக்கும்படியான ஒரு பொறுப்பு பகவானுடைய. ஜெய விஜயா சாபம் வந்துடுது அவளுக்கு. அவள் ரெண்டு பேரும் சாபம் கொடுத்துடுறா. சனகாதி முனிவர்கள் பூலோகத்துல 3 ஜென்மம் அசுராலா போங்கோன்னு அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளுக்காக சுவாமி ரிக்வெஸ்ட் பண்ற, அதுதான் அழகே. அங்க 3 ஜென்மாவே அவள் என்னையே வந்தடையறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்ற. அவ கேட்கல, ஜெய விஜயா கேட்கவே இல்லை. பகவான் இவா என் சரீரம், என்னுடைய வேலைக்காரா எனக்காக இருந்தா சாபம் கொடுத்துட்டு சாபத்தை மாற்ற வேண்டாம், ஆனா எல்லா ஜென்மாவிலையும் என்னிடத்துல என்னாலேயே மரணம் அடைஞ்சு என்கிட்டயே வரும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணுங்க. சனகாதி முனிவர்களே அசந்து போற, நீ நினைத்தா மாத்தலாம், இல்ல நான் மாத்த மாட்டேன், மாற்ற வேண்டாம், ஆனா இப்படி அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்ச்சா. அப்ப அவனுடையது அப்படின்ற ஒரு அபிமானம் அவனுக்கு உண்டாகணும். அவனுக்கு இது தன் சரீரம் அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு, என் சொத்து அபிமானம் இருக்கு. அது அவன் சரீரம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். நம்முடையதுன்ற அபிமானத்தை விட்டு அவனுடைய சொத்து அப்படின்னு நினைச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அழகா ஜம்முன்னு இருக்கும். அதனாலதான் பெரியாள் தைரியமா வியாதி வல்வினை இந்திரியங்கள் எதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்கோமோ அதுக்கெல்லாம் தைரியமா டீல் பண்றோம். உலகத்தை யாரோட வேணா சண்டை போட்டுடலாம், வியாதியோட சண்டை போட முடியுமா, வல்வினையோட சண்டை போட முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்தெங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமின் நெய்க்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. என்ன ஆச்சரியம்னா அந்த எறும்பெல்லாம் நெய்க்குடத்துல ஏறுறதும், எறும்பு நெய்க்குடத்து மேல ஏறி உள்ள இருக்க நெய்யை தான் எடுக்கிறது. இந்த நெய் குடத்து மேல இருந்தெல்லாம் ஏறிட்டுருக்கானா, அந்த குடத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே, குடத்துக்கு ஒரு பாதிப்புமே கிடையாது. அது பாடி தானே இருக்கு, எறும்பு ஏறினாலும் குடத்துக்கு வலியோ துக்கமோ தானே இருக்கா, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஆசை யோசிச்சு பார்த்துலாம் புரியுது அப்படின்னு விட்டுருங்க, யோசிச்சு பாருங்க அது என்னடா அதுன்னு. அந்த குடத்துக்கு பாதிப்பு இல்லை, ஏறிந்தே இருக்கு ஆனா குடத்துக்கு பாதிப்பு இல்லை, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, சும்மா எல்லாத்தையுமே ஜாலியான மணிந்தே இருந்ததுன்னா கேட்டுட்டே இருப்பது ஆஹா அவ்வளவுதான். யோசிக்க வேண்டாமா, யோசிக்க யோசிக்கதான பல விஷயங்கள் புரியும். அந்த நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல எங்கும் பறந்து இருக்கக்கூடிய நோய்கள் அழகா பெழுங்கோ மெய்கொண்டு வந்து புகுந்து வேத திரானார் கிடந்தார். அவர் வந்து இருக்கார், அதனால உங்களுக்கு இடம் இல்லை, கிளம்பி போயிடுங்கோ. இது என் ஈஸ்வரனுடைய சன்னிதானம், ஈஸ்வரனுடைய சன்னிதானம். ஈசனுடைய கோவில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாசல்ல ஒரு திருநாயப்படுத்தம் இருக்கு, அப்படி உள்ளெல்லாம் கிளீனா இல்லை அப்படின்னா எல்லாம் கடகட கடன் சரி பண்ணி பக்குவமா வச்சிருக்கோம் இல்லையா. அதுபோல அவனுடைய சரீரம், அவனுடைய சொத்து, அவனுடைய கோயில் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணிடுறான் பகவான். பல 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 பலன்னு அவன் மெயின்டைன் பண்ணிக்கிறான் அப்படின்றான். சில கோவில்கள்லாம் பாழடைஞ்சு கிடக்கு, மெயின்டெனன்ஸே பண்ணல. ஆனால் உள்ளுக்குள்ள சுவாமி பிரசன்னமா இருக்காரு ஒன்றும். அதனால எப்படி இருந்தாலும் உள்ள சுவாமி இருக்கார், அவன் இருக்கான். அதனால இது அவனுடைய ஸ்ரீ கோவில். ஒரு சந்தர்ப்பத்தில் பராசரப்பட்ட ரொம்ப அழகா ஜோரா உபன்யாசம் பண்ணிட்டார், வைராக்கியத்தை பத்தி, ஆத்மாவை பத்தி, சரீரத்தினுடைய அனித்திய தன்மையை பத்தி, ஆத்மாவுடைய நித்திய தன்மையை பத்தி, பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை பத்தி எல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப வைராக்கியம் வந்துருச்சு. அடுத்த நாள் காதாலே ஸ்ரீரங்கநாதன சேவிக்க எல்லாரும் வந்தான், அழுக்கழுக்கா வந்துட்டான். சரீரம் அனித்தியம் தானே, ஆத்மா தானே நித்தியம், பரமாத்மா தானே ஸ்வரூபம் இல்லான்னு சொல்லிட்டு அழகா வந்துட்டான். பார்த்தா பராசரப்படுற ஜம்முன் அலங்காரம் வேண்டு வர ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டு உளுத்திண்டு, தலைமுடியெல்லாம் நன்னா வாரிண்டு, நெத்தியில திருமணெல்லாம் இட்டுண்டு ஜம்முனு காம்பீரியமா வரா. எல்லாருக்கும் கோபம் வந்துருக்கு, உபன்யாசத்தோட சரியா வைராக்கியம் எல்லாம் உங்களுக்குலாம் கிடையாதா, அடுத்த வாழ் மட்டும்தானா அப்படின்னு சிரிச்சா. நான் சரீரத்துடைய ஸ்திதியதான் சொன்னேன், சரீரத்தை கேவலப்படுத்தணும்னு சொல்லலையே. ரங்கநாதன் கோவில் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. ஏன் அப்படின்னா பகவானோட கோவில், ஆனால் இது அவனோட கோவில், அலங்காரம் பண்ணேன் அப்படின்ட்டா. இது அவனோட கோவில், அதனாலே அலங்காரம். கோபிகள் அதனால தான் அலங்காரம் பண்ணிக்கிறான். கோபிகள் மாதிரி அலங்காரம் பண்ணிக்க முடியும். ஆண்டாளே சொல்றான், அவ்வளவு வைராக்கியசாலி. பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண்பிள்ளை சொல்றா, சூடகமே தோல்வலையே தோடே செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னு லிஸ்ட், உலோபி லிஸ்ட், அதன் பின்னே பால் சோறு மூட நீ பெய்து முழங்கை வழிவார். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், என்னன்னா கிருஷ்ணனோட ஆடணும்னு அவ்வளவு கொழுப்பு வேணுமா. அந்தந்த சுவாமிக்கு தகுந்த மாதிரி ஒரு பலம் வேணும் இல்லையா. இப்ப கிருஷ்ணனோட ராசம் ஆடணும்னா அவன் ஏற்கனவே கொழுப்பெடுத்தவன், நல்லா நெய் பால் மோரும் வழிச்சு வழிச்சு திருடி திருடி முழுகினவன். அப்ப அவனோட ஆடணும்னா பால் சோறு மூட நெய் பெய்து, பால் சோறு மூடிடணுமா, பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை, நெய் பெய்து நெய் விட்டுலாம் இல்லை, இந்த கடைசியில ரெண்டு ஸ்பூன் மேல விட்டு அப்படி கலர்ற மாதிரி இல்லை, நெய் அப்படி கொத்தி பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார். அதெல்லாம் பார்க்கணும்னா திருப்பதி தான். அப்படியே நெய் மிதக்க 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 பார்த்தாலே கொலஸ்ட்ரால் எகிரிடும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து, இவனோட கூடுறது இதெல்லாம் போகணும் அப்படின்ட்டு அவனுடைய ரேஞ்சுக்கு இருக்க வேண்டாமா. அப்ப இந்த சரீரத்தை போஷாக்கா வச்சுக்கணுமா அவனுக்காக. சரீரத்தை விரதம்லாம் பண்ணணும், விரதம்லாம் இருக்கணும், இருக்குன்னா அவனுக்காக. விரதம் இருக்கிறதும் அவனுக்காக, ஒழுங்கா பாத்துக்கிறதும் அவனுக்காக, நன்னா சாப்பிடுறதும் அவனுக்காக. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரிதக பிராண அபான சமாயுக்தக பசாம் எண்ணம் சதுர்விதம் பசாமி அன்னம் சதுர்விதம் அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பத்தை சைத்தன்ய மகாபிரபு அழகா புரி ஜெகநாத கஷேத்திரத்துல இருந்த ஒரு பெரிய மனுஷர் ஆத்துக்கு சாப்பிட கூப்பிடுற, ஆனா அவரோட மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது, கொஞ்சம் நாத்திகவாதி. சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட சன்னியாசி சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதனுக்கு பண்ற மாதிரி ஒரு 56 ஐட்டம் பண்ணி வச்சிருக்கா சைத்தன்ய மகாபிரபு. சன்னியாசிக்கோட வேலை பண்ணுவாளா அழகா, அவர் ஒன்னும் சொல்லல. சைத்தன்ய மகாபிரபு அழகா வந்தா பெரிய இலைய போட்டா நல்லா ஜம்முன் எல்லாம் பரிமாறா சாப்பிட்டு இருக்கா சைத்தன்ய மகாபிரபு. ஆனந்தமா சாப்பிடுற நமக்கு எல்லாம் தோணும், சன்னியாசியோட வசிச்சு சாப்பிடறாரு. சன்னியாசி எதை பண்ணாலும் தோணும், பெரிய கஷ்டம். அவ ஸ்டேஜ்ல போய் நின்றுட்டு சொன்னா தேவை, நல்லா டிவியை பார்த்துட்டு ஹார்லிக்ஸை குடிச்சுண்டு மூணு வேலை பிஸ்கெட்டை சாப்பிட்டுண்டு காரவடையை சாப்பிட்டுண்டு சேவையை சாப்பிட்டுண்டு கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு கிஃப்டை வாங்கி கொடுத்துட்டு யாராவது பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னால் சந்தோஷப்பட்டு இப்படி இருக்கிற கூட்டம் சன்னியாசிக்கு எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியறதோ எங்களுக்கு புரியுது. நம்மளும் சன்னியாசி ஆகிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்திதிக்கே போகலை, அந்த ஸ்திதிக்கே போகாமல் எப்படி பேச முடியும்? எல்கேஜி குழந்தை எப்படி எம்பிஏ படிச்சவனுக்கு டிசைஸ் பண்ண முடியும்? எந்த விதத்துல நியாயம் அது, எந்த விதத்துல ஒத்துக்கொள்ள முடியும்? ஆச்சரியம், சைத்தன்ய மகாபிரபு சாப்பிட்டு இருக்கார் ஜம்முன்னு. அவன் வந்துட்டான், ஐயோ இதெல்லாம் சன்னியாசியா சம்சாரியா, நாங்க கூட இவ்வளவு ஐட்டம் சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது பாருது அப்படின்னுட்டான். சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சார், ஒண்ணுமே சொல்லல. சுத்தி இருக்கவெல்லாம் வந்து ஐயோ சுவாமி பண்ணிச்சிருப்ப பிரபு அப்படி அவசரப்பட்டு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு. அவர் அவன் சொன்னது நியாயம் தானே, சன்னியாசி இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு. அவளுக்கு ஒன்றும் புரியல, அவர் சன்னியாச தர்மப்படி சாப்பிடப்படாது, பகவானுடைய கோவில் நினைச்சா சாப்பிடலாம் அப்படின்றார். ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறார். ஆச்சரியம், மகாத்மாக்கள் ரசிச்சு ருசிச்சு பகவானுக்காக சாப்பிடுற பகவத் பிரசாதம்ன்றனால சாப்பிடுறான். நம்ம மாதிரி அந்த வஸ்து மேல அபிமானம் கொண்டு சாப்பிடுறது வேற, பகவத் பிரசாதம் அபிமானம் கொண்டு சாப்பிடுறது வேற. நமக்கே திருப்பதி லட்டு கொடுத்த திருப்பதி பெருமாள் நினைச்சுட்டா சாப்பிடுறோம். லட்டு அண்ணா அண்ணா டேஸ்டா இருக்கு. எத்தனை தடவை திருப்பதி லட்டுல திருப்பதி பெருமாள் ஆஹா பெருமாளே அப்படின்னு பெருமாள் நினைச்சிட்டு பெருமாளை நினைச்சுட்டு சாப்பிடுறீங்கன்னா சந்தோஷம் இல்லேன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எத்தனையோ ஒரு அரவணை பாயசம் சாப்பாடு அண்ணா இருக்கு பத்மநாபர் கோயில்ல, பத்மநாபர் நினைச்சிருந்தா சாப்பிடுறோம். அம்பலப்புழா பாயசம் கிருஷ்ணன் நினைச்சிருந்தா குடிக்கிறோம். சபரிமலையே பிரசாதம் இருந்தா ஐயப்பன் நினைச்சிருந்தா குடிக்கிறோம். என்ன இருக்கு டேஸ்டா, இன்னும் ஒரு ஸ்பூன் விடு அப்படின்னு கையில நோக்கி சாப்பிடுறது. அப்ப வஸ்து மேலதான் அபிமானம், பகவான் மேல அபிமானம் இல்லை. ஆழ்வார் பகவான் மேல அபிமானம் கொண்டு நீ கிளம்பி போயிடு, இது பகவானுடைய சரீரம் அப்படின்னு. சித்திரகுத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார். முத்து திரைக்கடர் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பக்தர் கமுதன் அடியே பண்டன்று பட்டினம் காத்தே. யமதர்மராஜா போட்ட கையெழுத்தெல்லாம் மாத்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாறி போயிடுச்சான். எல்லாத்தையும் மாத்திட்டாராம் சுவாமி. எப்படி சுவாமி ராமானுஜர் தயிர்காரிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா தலையெழுத்து மாறிடுச்சோன்னு, தயிர்காரி தயிர் கொடுத்தா அதுக்கு கடன் பாக்கி இருந்தது, அவ வைகுந்தத்துல இடம் வேணும்னு கேட்டா அழகா ராமானுஜர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. பிராரப்த கர்மாவனாலதான் அப்படி ஓடிந்துருக்கான். ஆனா சுவாமி ராமானுஜர் இவளுக்கு வைகுண்டத்துல ஒரு இடம் தரணும்னு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனேயே யமதர்மராஜன் வச்சிருந்ததான அந்த ஓலை சுடி காணாமலே போயிடுச்சு. இவளுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து அப்படின்னு காண கிடைக்கிறான். அப்ப பகவானுடையதான சொத்து ஆயுதம் அப்படின்னா யம தர்மராஜாவுக்கும் இங்க வேலை இல்லை. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை அப்படின்றார் நம்மாழ்வார் சொல்ற. எல்லாரையும் படுத்துற யம தர்மராஜாவுக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்றார். அப்ப பகவானுடைய சொத்தாகும் பொழுது இதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். கோபிகள் அவ்வளவு அழகா பார்த்துட்டானே, இந்த குழந்தைகள் எல்லாம் பிரம்மதேவர் கொண்டு போயிட்டார், அத்தனை பேரும் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டார். சுவாமி தானே அத்தனை பேரா மாறினான், நினைச்ச பூசை சிருஷ்டிக்க முடியும், தானே தன்னை மாத்தின்றானா. எதுக்கடான்னா இந்த கோபர்கள் கோபிகைகள்லாம் இந்த பிள்ளைகள் இல்லை அப்படின்னா ரொம்ப ஏங்கி போயிடுவா அப்படின்றதுக்காக தானே அவர்களா மாறி போனானா, கண்ணுக்குட்டியா வரைக்கும் மாறான். அப்ப அந்த மாடுகள்லாம் எவ்வளவு பக்தி பண்ணிருக்கும் பாத்துக்கோங்க, இந்த மாடுகள்லாம் அவ்வளவு பக்தி பண்ணிருக்கு கோமாதானா, அத்தனை பக்தி பண்ணதுனால இவனே தன்னை கண்ணுக்குட்டியா மாத்திட்டு போய் தன்னை கிஃப்டா கொடுத்துட்டான். வேண்டான்னா அந்த குழந்தைகள்லாம் நான் கிருஷ்ணனுடையவன்ற அபிமானத்துல இருந்ததுதான். அதனாலேதான் அதனாலதான் அகாசன் வாயில போய் குழந்தைகள் விழுந்துடுறது, உசுறு போயிடுறது. பகவான் திரும்பி காப்பாத்தினானே, காளியனுடைய காட்டுல போய் எல்லாம் தண்ணியை குடி செத்து விழருது, நிறைய இடங்களை ப்ரூஃப் இருக்கு. ஆனா பகவான் திரும்பி காப்பாயினா இது என் சரீரம்னு அவன் அபிமானிச்சிருக்கான். அவனுடைய சரீரம்னு கொடுத்துட்டேள் அப்படின்னா இந்த சரீரத்தை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய தர்மம். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பார்க்கலாம், ரொம்ப சீரியஸா ஐசியூல போயிருப்பா, நாலஞ்சு தடவை போயிட்டு வருது, கிட்டத்தட்ட மரணம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவா. சாதாரணமா நான் பார்த்திருக்கேன். சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜ் எல்லாம் பார்த்தோம்னா டாக்டர்களுக்கு மெடிக்கல் மிராக்கிள் தான், அரிய மகாத்மாக்கள் லைஃப் சேவா தான் மெடிக்கல் மிராக்கிள். ஜஸ்ட் லைக் தட் பிரார்த்த கர்மம் அப்படியே இழுத்துட்டு போகும். தென்புழக்கோன் இலச்சினை ஊற்றி பெருமாள் கீச்சு போட்டு திரும்பி கீழே வந்துருவா, அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி வருவா. அப்ப அவன் சரீரம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தானாவே நடந்துடுறதான். வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் மக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி ஏற்றிடை மண் கொண்ட எந்தை ராப்பகல் ஓதுவித்து எண்ணெய் பயிற்று பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காப்பே. ஆழ்வார் சொல்றார், முன்னாடிலாம் நான் பாடுக்கு என்னுடைய நாக்கு சுவை, இந்த உடம்புக்கு என்னென்ன சமயத்துல இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் தான் அனுபவம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எயிற்றில் மண் கொண்ட என் தேவராக சுவாமியானவர் அத்தனை அழகா நீ என்னுடைய தாசன்டா, நீ எனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கேடா, இந்த வாழ்க்கையை நான் உனக்கு நான் கொடுத்தேன்டா, நீ என்ன நினைச்சிட்டு வாழணும்னான்னு அவர் எனக்கு ராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்சி பணிகொண்டான். அவர் என்ன ட்ரெயின் பண்றாராம், நம்ம டெய்லியே பத்மநாபரை பார்க்கிறோம்னா பார்க்கும்படியான ஒரு ட்ரெயினிங் அவர் கொடுத்திருக்கார். இதுக்கே நம்ம நாபையை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு கையை பிடிச்சி வாப்பா, இதே திருவனந்தபுரம் எத்தனை வருஷமா இருக்கும், எத்தனை நாள் போய் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ராஜா கோவிலும் போகாத காலம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் ராஜாக்கள் கோவில், நம்ம எல்லாம் உள்ள போக முடியுமா? யாரும் வர வேண்டாம்னு சொல்லல, போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமோன்னு நமக்கு. அப்ப இப்ப மட்டும் எப்படா போறேன்னா கையை பிடிச்சி பத்மா வா, பயிற்சி பணிகொண்டான் வா வான்னு அவன் ட்ரெயின் கொடுக்கறான். வா காத்தால எத்தனை மணி ஆயிடுற, கால் பரபரபரன்றதுனா அரே கச்ச அங்கு யுக்மாலயம்னு வா 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 வான்னு இந்த காலை பிடிச்சி அமழிக்கலாம் வா. நம்ம சொல்லல, நம்ம ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா ஆத்துல இருக்கலாம்னு பாக்கிறோம். போகணும்னு அவசியம் எல்லாம் உண்டு, இருந்தாலும் சிரமப்படுறதுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி பகவத் விஷயத்துல. அப்ப இந்த கால் தானா கிளம்புறது, மனது தானா துடிக்கிறதுன்னா அவன் மாற்றி பணிகொண்டான். அவன் பணியிடை மாற்றி வா 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 வா, உனக்காக நான் காத்துருக்கேன், டைம் ஆயிடுது டைம் ஆயிடுது டைம் ஆயிடுது, நம்ம ஆத்த விட்டு இறங்குறோம் அப்படின்னா அப்போதே பகவான் காத்துருக்கானா, இப்ப வந்துட்டான், லெஃப்ட் திரும்பிட்டான், ரைட் திரும்பிட்டான், கோவில் வாசல்ல வந்துட்டான், அதை யாராவது பார்த்து பேசிட்டு ஐயோ இப்ப போய் நின்று பேசிட்டு இருக்காள், அவளை பார்க்க நான் காத்துருக்கேனேன்னு சுவாமி காத்துருக்கார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்னமோ நம்ம பெரிய ஒரு தியாகம் பண்ணிட்டோம், பெரிய ஒரு கர்மா பண்ணிட்டோம், உண்மையில் அவன் பிடிச்சி இழுக்கணும் வா வா வா. அது கோவில் வாசல் இன்னும் யாராவது பேச கோபமா வருது நமக்கு, இவன் உள்ளுக்குள்ள காத்துட்டு இருக்கான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வல்வினை மாற்றக்கூடியவன் காத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பிராரம்ப கர்ம வாசல் நின்று பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அனுகூல சத்ரு. கோவில் போகும்போது கண்ணை கட்டிட்டு போயிடணும், நரகடி மாதிரி போயிட்டா தேவையில்ல, தொந்தரவே இல்லை, உள்ள போய் சுவாமியை பார்க்க போட்டு கட்ட அழுத்தா தேவையில்லன்ற, இல்லாட்டி எல்லாரையும் பார்த்து சிறு சௌக்கியமா எத்தனை பாடு தெரியுமா, அவசரமா கோவில் வரணும் எல்லாம் பார்த்து நின்று சௌக்கியமா எப்ப வந்தேன் ஒரு கேள்வி, திருவனந்தபுரத்துல வந்தா எப்ப வந்தேன் திரும்பி எப்ப போறேன் இதே கேள்விதான், நான் வந்தனாலே கேட்டுருக்கேன். இத்தனை வருஷம் ஆயாச்சு, சரி ஏதோ வராரு போறாரு விட்டுறமாகாதா, கோவில் வாசல்ல நிக்க வச்சு எப்ப வந்தேன் என்னைக்கு திருச்சி போவோம், நான் திருச்சி போல வாழ்க்கை என்ன கஷ்டம், நான் என்ன பண்ண நாபாட இவரதானே பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு ஏதான ஒரு கஷ்டம் உண்டா, ஆனா அதை நிறுத்தி கேட்பா நமக்கு கஷ்டமா இருக்கு, உள்ள போய் பத்மநாபர் தேடிக்கலாம் அப்படின்னு விட மாட்டேங்கிறான். அப்ப அந்த பணி கொண்ட அவன் தான் பயிற்சி பணி செய்ய கொண்டான், என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான். அப்ப அவன் தன் கிருபையினாலே நம்மள அனுபவிக்கும்படியா பண்றான். மங்கிய வல்வினை நோய்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகேன் மின் புகேன் மின் எளிதன்று கண்டீர் புகேன் மின். மூணு தடவை சொல்றார், மூணு தடவை ஜாகிரத வேண்டாம், வராத வராத முடியாது முடியாது முடியாது. என்ன தைரியம் அப்படின்னா, என் சிங்க பிரானவன் எம்மான் பேரும் திருக்கோயில் கண்டி பங்கப்படாது உய்யப்போவின் பண்டன்று பட்டினம் காப்பே. உள்ள வராதே உன்னால முடியாது 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 அப்படின்னா நிற்கும், இந்த வியாதி நிற்கும். முடியுமா என்ன முடியும், பெரியவாளுக்குலாம் முடியும். ஒரு சந்தர்ப்பத்துல பெரியவாளுக்கு அப்படியே உடல் மகா பெரியவாளுக்கு குளிர்ச்சத்த உடம்பு நடுங்கிட்டே இருக்கு, யாரோ பஸ்டா வந்துட்டு அவரை பார்த்து பேசணும் ரொம்ப முக்கியமா. பெரியவா கிட்ட சொன்னா சரி வர சொல்லுன்னுட்டா பெரியவா, எல்லாரும் முடியாது பெரியவாள் வர சொல்ல பேசிக்கிறேன்ட்டா. அந்த பக்தர் வந்துட்டு பேசணும், பெரியவா பார்த்தா அந்த பக்கத்துல இருக்க மனை அப்படி தட்டினார், அது நடுங்க ஆரம்பிச்சிருக்கு, இப்படி ஆடிஞ்சிருக்கு. பெரியவா அழகா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தார், எல்லாம் பேசி முடிச்சு திருப்தி ஆயிருந்த சரி கிளம்புன்னுட்டா, திரும்பி தட்டினார், அது நடுங்கிட்டு அந்த நடுக்க இங்க வந்துருச்சு, இந்த வியாதியை மாத்தி மனைக்கு கொடுத்துட்டார், குளிர் சொல்ற அது நடுங்கிட்டு ஆடிட்டு இருந்துச்சு, பேசி முடிச்சோட திரும்பி தட்டோட திரும்பி அவர்கிட்ட வந்துருச்சு. புகை மீன் புகை மீன் புகை மீன், அந்த பலம் இருந்தா தான் நடக்கும், நம்மளால அப்படி முடியாதா, ஆச்சரியம் நடுங்கிட்டே இருந்திருக்கான் அந்த மனை, எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருந்திருப்பா பாத்துக்கோ. அவ்வளவுலாம் வேண்டாம் நமக்கு, அட்லீஸ்ட் இது அவனுடைய சொத்துன்னு அபிமானம் இருந்துடுத்தனா போதும், மங்கப்படாது உய்யப்போ மீன் புகை மீன் புகை மீன் புகை மீன். ஏ தலைவலியே வராதே வராதே வராதே, எனக்கு தெரியும் தலைவலி வரப்போறது உடம்பு வலி வரப்போறது நிச்சயமா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம், நீயே வா 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 வா. அப்பதான் நாலு பேர் என் உடம்பே முடியவே காசாரே, ஒரே தலைவலி இருக்கிறதே ஒரே தலைவலி தான், அவர் ஒரே தலைவலி தான், பத்து தலைவலியா வரும், ராவணனா இருந்தா பத்து தலைவலிக்குன்னு சொல்லலாம், இருக்கிறது ஒரே தலைவன் ஒரே தலைவலி தான் வரும், என்னமோ உடம்பே முடியல டயர்டா இருக்கு, அடுத்த நாள் காத்தாலும் ராத்திரியே முடிவு பண்ணிடும், நாளை காத்தாலும் எழுந்துக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டோம். வியாதியை எப்பொழுதுனா சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு ரெடியா இருக்கும், ஓடி போன்னு சொல்றது எனக்கே ரெடியா இருக்கான்னு சொல்லுங்க, ஏன்னா அது வந்துடுற நாலு பேருக்கு வச்சோ பாவம் அப்படின்னு கேட்டுக்கிற ஒரு சுகம் தானே. அதுல இருக்கு ஒரு சுகமே தனிதான், இல்ல உடம்பா முடியுது அதுவோ பாவம். அவ உண்மையா சொல்றாளோ பொய்யா சொல்றாளோ தலையெழுத்துன்னு சொல்றாளோ அவளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நம்ம நினைச்சிட்டு அபிமானத்துல சொல்றான், அது என்ன அபிமானத்துல சொல்றாளோ பகவானுக்கு மட்டும்தான் வெளிச்சம். எங்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அது பகவானுடைய சிலதான் பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். மனுஷால மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சிருமா, தெரிஞ்சு வாய முடின்னு இருக்கும். பெரிய கஷ்டம் அதுதான், தெரிஞ்சுண்டும் சும்மா தான் சொல்றான் நல்லா தெரியும், இருந்தாலும் வாஸ்தவம் தான் பேசிட்டு இருக்கும். பெரிய கஷ்டம் அதெல்லாம். அப்ப அவன் இஷ்டம் விட்டுடுங்கோ, அவனுடைய சரீரம்னு கொடுத்துட்டா ஏ வியாதியே வராதே. நான் பகவான் அனுபவிக்கணும், என் பக்கத்துல நீ வரப்படாதுன்னு நிறுத்தணும். பகவத் அனுபவம் முக்கியம்னு வந்து கொடுத்தனா அந்த வியாதியை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பலம் வந்ததுனால புகையன்மின் புகையன்மின் புகையன்மின். மாணிக்குரல் உருவாய மாயனை என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன் பிரிவின்றி மாணிக்க பண்டாரம் கண்டீர் வலிவன் குறும்பர்கள் உள்ளீர் பாணிக்க வேண்டா நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. கல்லனை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கேன், அந்த குள்ளன் சர்வஜாகிரதையா என் உள்ளுக்குள்ள இருக்கான். மாணிக்க பண்டாரம் மாணிக்க நிதி எனக்குள்ள இருக்கு. அவனிடத்துல நீங்களா உங்களால ஒன்னும் ஜெயிக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெருசு வளர்ந்தாலும் அதை விட பெருசா அவன் வளர்ந்து உங்களை அடக்கிடுவான், உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. மகாத்மாக்கள்லாம் பார்க்கற சமயத்துல சரீர வியாதிகள் எல்லாம் பெருசா வராது. அதையும் தாண்டி அவள்லாம் அந்த பக்தி பண்ணிட்டு இருக்காளாம், தைரியமா இருக்காளாம். ஏண்டா அப்படின்னா பகவான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. சுவாமி ராமானுஜர்லாம் கிட்டத்தட்ட 60-65 வயசுக்கு மேலதான் திருப்பதி போறார். அப்ப முட்டிக்கால் போட்டு ஏறாங்க, நமக்குலாம் 60 வயசு திருப்பதி போகலாமானா தோணும், வேண்டாமா சரி திருப்பதா கஷ்டப்பட்டு போகலாம்டா படி ஏறதா சாஞ்சேடன் தோணிப்பு. முட்டிக்கால் போட்டு முழங்கால் போட்டு ஏறார் அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும், தைரியம். பகவத் சரீரம்னு வரும்பொழுது தைரியம் வந்துடும். பகவானுடைய சரீரம்னு நீங்க அபிமானிச்சுட்டே வாங்கல, பகவானுடைய சரீரம் பகவானுடைய சரீரம் சும்மா நீங்க சொல்லிட்டே வந்ததுனால அவ்வளவு அழகா ஒரு வைராக்கியம் தைரியம் நம்பிக்கை பலம் எல்லாம் கூடி நம்முடையதுன்னு சொல்லும்பொழுதுதான் பலகீனம், என்னுடையதுன்னு வரும்பொழுதுதான் பலகீனம் ஜாஸ்தியாக. அதனால பேணி கொணர்ந்து வச்சுருக்கேன், குள்ளனை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சார். உற்ற உருவினி நோய்கால் உமக்கொன்று சொல்லுகேன் கேன்மின் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேரும் திருக்கோயில் கண்டி அச்சம் உரைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகள் உமக்கு இங்கோர் பற்றில்லை கண்டீர் நடமினோ பண்டன்று பட்டினம் காப்பே. இந்த வியாதிகள்லாம் அப்படி உடம்புல மேயறது, வல்வினையும் மேயறது. இங்க கை வலிக்கிறதுன்றோம், அப்புறம் கை இங்க இழுக்கிறதுன்றோம், இங்க ஜலதோஷம் வந்து எடுத்துன்றோம், தொண்டையில அச்சம் ஒழுங்க முடியலன்றோம், மூக்குல சளி ஒழுகிறதுன்றோம், இதெல்லாம் இங்க 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 எல்லா பக்கமும் மாத்தி 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 மேயறதாம், எல்லா பக்கமும் அட்டாக் பண்றதாம். இதை ஒழுங்கா அடக்கணும் அப்படின்னா பெற்றங்கள் மேய்க்கும் பிராணா அவனாலதான் முடியுமா. அவன் அழகா அதை பிடிச்சு அடக்கி வச்சு நிறுத்தி வைக்கிறான் அப்படின்னு சாத்திரியவாங்க. அது யாரு ஓட்டுறான், ஓடு 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 ஓடு, அத்தனை அழகா வதம் பண்றானோ. ரிஷபாசுரன் எல்லாம் வதம் பண்றானோன்னு, வத்தாசுரன் கண்ணுக்குட்டி வேஷத்துல வந்தவன காலை பிடிச்சு தூக்கி தலைமையில வீசி அடிச்சு வதம் பண்ணானோன்னு. பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார், நம்ம உடம்புக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட இருக்கு, மனசுக்குள்ள சாத்வீகம் எல்லாம் இருக்கு. இது கூடவே தாமசம் ராஜசம் எல்லாம் அப்படி வத்தாசுரன் மாதிரி வந்துடுறதா, கண்ணுக்குட்டி மாதிரி தான் வேஷம் போட்டு வருது எல்லாம், அப்புறம் பார்த்தா பெருசாகிடுறது. இந்த கிச்சாப்பை என்ன பண்றானா இதெல்லாம் கூட வரும்போது அது காலை பிடிச்சு தூக்கி தலையில அடிச்சு கொலை பண்ணி இந்த சாத்வீக பசுக்களை காப்பாத்திடுறான், பக்தி ஞான வைராகிய பசுக்களை காப்பாத்தான். அப்ப பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டி, இது அவனுடைய ஸ்ரீ கோவில். அதனால உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. உற்ற உருபினி நோய்கால் உமக்கு ஒன்று சொல்லுகேன் கேன்மின் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். கோரா கும்பர் சத்தியம் பண்ணிட்டார் மனைவியை தொடமாட்டேன்னுட்டார், கையை தானே வெட்டின்னுட்டார், தன் ரெண்டு கைகளை தானே வெட்டின்னுட்டார். ஆனாலும் பாண்டரங்க பஜனை பண்ணிட்டே இருக்கார், பாண்டரங்கனுக்கு பொறுக்கல. ஐயோ இவன் நன்னா கை தட்டி பஜனை பாடுவானே, அவர் வந்துட்டாரா பண்டிரிபுரத்துக்கு ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு வர்றார் கோரா கும்பர். கையில் போய் பாண்டவனை தொட்டு பார்க்கறது அதான சுக்கம். பாண்டவனை பார்க்கறது எதுக்குன்னா தொட்டு பார்க்கறது தானே. கை முடமா எடுத்து இதுக்கு மேல இல்ல கை முடமா போயிடுச்சு. பஜனை பண்ணும்போது இந்த கை இப்படி இப்படி தட்டிண்டு தட்டிண்டு பஜனை பண்ணான். நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பஜனை பண்றவாள்லாம் நான் பார்த்து அழுதுருக்கேன். ரெண்டு கையை சந்தோஷப்பட்டுக்கோங்க. ரெண்டு கையை இப்படி தட்டிண்டு தட்டிண்டு பஜனை பண்றான். பண்டிகைபுரத்துல நான் தட்டாமலை சுத்திருக்கேன். ஒரு ஸ்திரீயோட கூர்மதாசர் மாதிரியே இருந்தார் நிஜமாவே. எப்ப போனா பகவான நல்ல பக்தால காட்சி கொடுப்பா. கூர்மதாசர் கை எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன். அன்னைக்கு தூக்கி வாரி போட ஒரு ஸ்திரீ வந்து என் கூட தட்டாமலை சுத்தின அப்படி கையை கோத்துண்டு. எல்லாரும் பிடிச்சா கை நல்லா கை நீட்டுறாளேன்னு பார்த்தா அவர் கை இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் கரெக்டா. அதுல ரெண்டே ரெண்டு வரல் தான் அப்படி தொங்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சுட்டு அவன் கூட தட்டாமலை சுத்தினான். கொஞ்ச நேரம் ஆச்சு கூர்மதாச ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறது சத்தியமா. அதுல வேற அவன் பதில் மட்டும் தட்டுறான் அந்த கையை. இப்ப நமக்கெல்லாம் கையை வச்சுட்டு எவ்வளவு காரியம் பண்ணலாம். பகவத் தியானம் ரெண்டு கையை கூப்பிடுறதே பெரிய பாக்கியம். ரெண்டு கையில எங்க கூப்பிடு சொல்லுங்க அஞ்சலி பரமமுத்ரா. இவ்வளவு வசதி தெரியுமா அந்த கைகள்லாம். எத்தனை பாடு தெரியுமா. எத்தனை சிரமங்கள் தெரியுமா. பட்டத்திரி பாரு இந்த கையை இப்படி வச்சு இப்படி வந்து கை கூப்பிடுறாரு. பாவம் கை கால் இழுத்து நிறுத்தோன்னு ஒரு கை தானே ஒரு கை தான் ஒழுங்காரு. ஒரு கை இழுத்து நிறுத்தும் ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துருக்கு. இந்த கையை கஷ்டப்பட்டு கொண்டு போய் இப்படி வச்சு நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ அந்த பக்கவாதம் வந்து கோவிலுக்கு வந்து பகவானை பார்த்து கை தொடர்றதை பார்த்துருக்கேன். அப்ப நான் பகவானே உன்னை கூப்பும்படியா ரெண்டு கை டக்குன்னு இப்படி வர்றது இதுவே அபோபாக்கியம். இந்த கோரா கும்பர் அழகா ஆடுறாராம் பஜனை பண்றாராம் பகவான் பார்த்தான். சே இவன் போய் என்னை தொட முடியாம ஆயிடுது அப்படின்னு பகவானுக்கு ஒரு துக்கம் வந்துடுத்தா அடுத்த க்ஷணம் கை முளைச்சுடுத்து. இந்த மரத்தை வெட்டினா முளைக்கும் அதான் கை முளைக்குமா. லோகத்துல எங்கேயா நடக்கும் மெடிக்கல் மிராக்கள் அவ்வளவுதான் சொல்லணும். கை முளைக்கிறதாம் எப்படிதான் முளைச்சது அப்படின்னா பகவத் சங்கல்பம். அவன் இது என்னுடைய சரீரம் அப்படின்னு அவன் அபிமானிச்சுட்டான் பாருங்க. கோரா கும்பர் கையை அவருக்கு அப்படி கையை எப்படி எப்படி தட்டிட்டு பஜனை பண்ணிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா கை முளைச்சுட்டு நல்லா கையை தட்டி தட்டி பஜனை பண்றான். சாட்சி நாமதேவர் இவாள்லாம் இருந்தா இவாள்லாம் கண்கொண்டு பார்த்தா கோரா கும்பருக்கு கை முளைச்சு அவர் கை தட்டுறத பார்த்தா. சத்தியம் சத்தியம் மகாத்மாக்களுடைய சரீரத்தை பகவான் சொத்துன்னு கொடுத்துட்டாவா. சாந்தானந்தபுரி மகாராஜுக்கெல்லாம் உடம்ப முடியாத சமயத்தில் எத்தனையோ கவுன்ஸ் குறைஞ்ச போதெல்லாம் திடீர்னு அப்படியே ஏறுத்துன்றான். எப்படி முடிஞ்சது மருந்து கொடுக்கறதுனால மட்டும் இல்லையே. மருந்துனாலன்னா எல்லாருக்கும் வந்துடுமே. மகாத்மாக்களுடைய அந்த தபோபலம் இது அவன் சரீரம்ன்ற அபிமானம். அவன் சரீரம்ன்ற அபிமானத்துல அதனாலதானே ஜெயதேவர் கைகால வெட்டி பாழுங்கணத்துல போட்ட பொழுது கூட அஷ்டபதி பாடின்ற கைய கால நமக்கெல்லாம் கை கால் நல்லா இருக்கும்போது அஷ்டபதி வரதில்லை. கைய கால வெட்டி பாழுங்கணத்துல போட்டாச்சு அஷ்டபதி பாடின் இருக்கார். எப்பேற்பட்ட பலம் இருக்கும் அவருக்கு கையும் காலும் முளைச்சதுன்னு இருக்கு. அப்ப எப்படி நடந்ததுன்னா அஷ்டபதி பாடி 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 இந்த சரீரம் எனக்கு வேணும்னு கிருஷ்ணன் ஜெகநாதன் தீர்மானம் பண்ணிட்டான். இந்த சரீரம் எனக்கு வேணும் அவன் தீர்மானிக்கணும் இல்லையா. இந்த குழந்தைகளை பத்து பத்து வச்சுக்கணும் இருக்கணும். இந்த குழந்தை நல்லபடியா இருக்கணும் எனக்கு வேணும். அந்த குழந்தைக்காக இல்ல நமக்கு வேணும் தானே. படத்துல உபநிஷத்துல ஒரு ரொம்ப அழகா ரிஷி சொல்றார் ஒய்ஃப பார்த்து சொல்றார் நான் உன்ன கல்யாணம் என்றது உனக்காக இல்லை எனக்காக. நீ என்ன ஆத்துக்காரா ஏத்துன்றது எனக்காக இல்லை உனக்காக. நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பத்துக்கிறது குழந்தைக்காக இல்லை நமக்காக. எல்லாரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிஞ்சிருக்கு அவ்வளவுதான். சுயநலத்தின் அடிப்படையில தான் அடுத்த வாரத்துல பழகம். இந்த சரீரத்தை பகவத் சத்து அப்படின்னு அபிமானிச்சுட்டோம்னா அதுக்கு வேண்டியதை பண்ண வேண்டிய தர்மம் சுவாமிக்கும் தான். அதனாலே அச்சம் உரைக்கின்றேன் இன்னும் ஆழ்வினைகால் அப்படின்னு சார் ஆழ்வார் அத்தனையும் சொன்னார். அடுத்து காமத்தை பற்றியதான விஷயத்த சொன்னார். அதானே கீழே தள்ளிட்டு போயிடுறது. கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முழை நில்புக்கிட்டு அழுந்தி கிடந்து உழல் வேனை வங்கக் கடல் வண்ணன் அம்மான் வல்வினையாயினமாற்றி பங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினம் காப்பே. இந்த சரீரத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த டீனேஜ் வந்தவுடனே ஒரு காம சுக்கம் எங்கிருந்துதான் வந்து தொலைக்கின்றது. அது வரைக்கும் அந்த ருச்சியே இல்லை நமக்கு. அதை பத்திய ஒரு அபிப்பிராயமோ அபிமானமோ துளி கூட இல்லை. ரொம்ப சாதாரணமா ஸ்ரீ குழந்தைகள் கையை பூக்கு பிடிச்சிருக்கோம் ஆண் குழந்தைகள் விளையாடும் ரொம்ப ஜாலியா கண்டுபிடிச்சிடும் மொத்தம் ஒண்ணுமே தெரியவே தெரியாது. இந்த டீனேஜ்னு வந்தோன்னு எங்கிருந்தோ ஒரு காம சம்பந்த புத்தி நமக்குன்னு இல்ல, நாய்க்குட்டி பூனைக்குட்டி கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே வந்துடுறது. அது வந்தாலும் சரீரத்துல ஒரு மாறுதல் வந்துடுறது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் வந்துடுறதோன்னு. அது வந்து என்னடா பாடுபடுத்துறது அப்படின்னா, அவருக்குரிய ஒரு சரீரத்தின் மேல அபிமானம் வச்சு ஓடுறதா, அது வேணும் அப்படின்னு கடந்து அலையறதான், கடந்து அல 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 அலையறதான். ஒரு புருஷனா இருக்கிறதுனால ஸ்திரீ சரீரத்தை வர்ணிச்சு பேசுற, கொங்கை சிறுவரை என்னும் தனபாரங்கள் சிற்றடைன்னு அதுலேயே போய் மயங்கி மயங்கி வீழ்ந்து வழுக்கி பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி, கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி. அந்த சரீர அபிமானத்துல திரும்பி திரும்பி அதுல போய் விழறோமா, ஆனால் சுகம்னு தோன்றோம். அது அனுபவிக்கலன்னா ஜென்மா பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தோணி போயிடுறதா. பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முளை நில்ப்பு கெட்டு அழுந்தி கிடந்து உழல் வேலை, அதுவே பரமசுகம். உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து, ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் தொண்டடிப்படியாக. பகலெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், ராத்திரி அப்பாடான்னு களைச்சு போய் படுக்கலான்னு பார்த்தா அப்பதான் காம சுகத்துக்கு சரீரம் ஏங்குறோம், உடம்பு பலகீனம் ஆயிடுது. பலமா இல்ல, மனசுல அந்த காம இச்சையினாலே ஒரு சரீர அவஸ்தை. ஆனா அந்த சமயத்துல அது பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கும். உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நைந்து, அப்பா பகல் முழுக்க ஓடி அழைச்சாச்சு களைச்சு போயாச்சு தூங்கலாம் அப்படின்றத காட்டிலும் அந்த காம சுகத்து மேலே ஒரு அபிமானம் கொண்டு விழுந்து விழுந்து வழுக்கி அப்படின்றார் ஆழ்வார். அது அப்படியே தள்ளிண்டு போயிடுறதா, இங்கேயோ ஐஷிண்டு போயிடுறதா. காந்திஜிலாம் ரொம்ப அழகா எழுதுறார் சத்திய சோதனையில, ஒரு ஆச்சரியமா எழுதுறார். அவருடைய தோப்பனா மரணம் அடைஞ்சுட்டானாம், பணத்தை ஒரு ஓரத்தை போட்டு வச்சிருக்கான், அவரே எழுதியிருக்கார். பணத்தை ஓரத்தை போட்டு வச்சிருக்கானா, அவருக்கு அந்த காம இச்சை வந்துடுத்தான், மனைவியை கூட்டிட்டு போய் காம இச்சை அனுபவிச்சேன் அப்படின்னு. பணம் இருக்கே உச்சுட்டு போயிருக்கே, நானா தானும் ஒரு காலம் இப்படி பணமா போறேன்னு தோணலையா, இந்த காம இச்சை இவ்வளவு வெளியுடையதா இருக்கு அப்படின்னு. ஆழ்வா சொல்றார், அதுலேயே விழுந்துருக்கேன், என்ன பண்ணுவேன் நான், அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழுந்தி கிடந்து உழல்வேனை, இதுதான் சாஸ்வதம்னு ஓடிண்டே இருந்தேன் அப்படின்னு சார். அழுந்தி கிடந்து உழல்வேனை, அதுலயே உழண்டு இருக்கோமா, இதுதான் சுகம் அப்படின்னு அதுலேயே திரும்ப 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 மனசு ஈடுபட்டுட்டே கிடக்கிறதா. மாதி மாதி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி. அந்த சரீர சம்போகத்திலேயே குறிக்கோளா கொண்டு ஒரு வாழ்க்கை. டீனேஜ் வந்துடுச்சுனா அதுலேருந்து ஆரம்பிச்சுடுறதா, அப்ப ஆரம்பிச்சதான அந்த சம்போக ஆசை அது வித்தியாயிட்டே இருக்கான். குறைஞ்ச பாடாத இடத்தை அனுபவிச்சா குறையுமா, நான் அனுபவிச்சாலும் குறையலையும், அனுபவிச்ச பிறகு இதுக்காக போய் இப்படின்னு தோன்றா, ஆனாலும் திரும்பி திரும்பி அதுலேயே போய் வழுக்கி விழுந்து அப்படின்றார் ஆழ்வார். அப்ப இது எங்கதான் முடிவு அப்படின்னா, அவன் தன் சங்கல்பத்தினாலே மேல கைதூக்கி விடணுமா, கைதூக்கி விட்டான் அப்ப காமம் இல்லாமல் சன்னியாசியா போயிடுவோமா, உடனே அந்த பயம் வந்துடும். சிலதெல்லாம் சுகம்னு நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா, அது போயிடுவோம்னு ஒரு பயம் வந்துடும். இந்த காமத்து மேல இருக்கிற அபிமானத்தை மாத்தி கொடுத்துருவானா கண். தர்மா விருத்தோ காமோஸ்மி பரவர்ஷப, தர்மத்துக்கு விரோதமில்லாத காமமாக நான் இருக்கேன் அப்படின்னு. கர்தம பிரஜாபதி தேவபூதி அவெல்லாம் ஹனிமூன் போனான்னு பாகவதமே சொல்றது. அப்ப அந்த காமம் எந்த லெவல்ல எவ்வளவு தூரம் இருந்தா உச்சிதமோ அது வரைக்கும் இருந்தா தப்பில்லையா, அதுக்கு மேல அது கடந்து அலையாதபடி பகவான் அழகா காப்பாற்றிடுவான். அப்படியே உழல் வேணை உழந்துட்டே இருக்கேன், உழல் வேணை வங்கக் கடல் வண்ணன் அம்மான் வர்வினையாயினமாற்றி, வங்கக் கடல் வண்ணன் அம்மா. வங்கக் கடல் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் நினைச்சுக்கப்படாது, வங்கக் கடல் அதுதான் சொல்லுவார், அது பேர் இல்லை. வங்கம் அப்படின்னா கப்பல், கப்பல்கள்லாம் பயணிக்கும்படியான கடல் போன்ற வண்ணன் அர்த்தம். திருப்பார்கடல் அர்த்தம் சொல்லுவார் பெரியவாள். வங்க கடல் வண்ணன் எம்மான், ஆச்சரியமா அந்த வங்க கடல் வண்ணன் அம்மான் பண்டை வல்வியினையெல்லாம் மாற்றிட்டான். அதாவது இது மேல ஒரு ருச்சி கொண்டு ஓடுறோம் இல்லையா, இதை மாத்தலாம், மாற்ற முடியுமா அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வார் தேவதேவியினுடைய சரீரத்துல மயங்கி விழுந்துடுறார். ஒழுங்கா இருந்தார் பண்டை வல்வினை அவரை கொண்டு போய் இழுத்து தேவதேவி சரீரத்தை தள்ளி விட்டுடுச்சு. அவளோ இவரை செல்லா காசு ஆக்கிட்டான், அவரிடம் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான். மிச்சம் இருக்கிறது உசிர் மட்டும்தான், மானத்தை அபகரிச்சாச்சு, எல்லாம் அபகரிச்சுட்டான். தன் சரீர அழகுனாலே அவரை தன் காலில் விழ வைக்கிறேன்னு சொல்லி பெக்கட்டினா ஜெயிச்சு காட்டிட்டான். கூட தோழியோட ஜெயிச்சு காட்டிட்டார். படியா கிடக்கிறார் ரங்கனே கதின்னு கடந்தவர், தேவதேவி வீடு வாசலே கதின்னு கிடக்கிறார். இப்ப ரங்கனே நான் தொண்டடி விப்ர நாராயணதாசன் பேரை வச்சுட்டு போய் இவர் பாவம் இந்த தேவதேவிக்காக இப்படி ஏங்கிறாரே, சரி அவரோட இவர் கூடி விளையாடட்டும்னு சொல்லி தானே தன்னுடைய ஒரு தங்க பாத்திர தங்க வட்டில கொண்டு போய் தேவதேவி இடத்துல கொடுத்து, அம்மா அவர் உனக்காக வெள்ள காசு இருக்கார், அவர் அப்படி பண்ணாதே, தனம் இருந்தா உள்ள விடுவேன் இல்லையா, இந்த அந்த தங்க வட்டில வச்சுக்கோன்னு கொடுத்தோடனே வாங்க அவர் உள்ள ஐசிண்டு வாங்குவோன்றாராம். பகவான் பார்த்தான் இந்த சரிய சொல்றதுக்காக ஏங்கிறான், சரி பரவாயில்லேன், இவன் தாசனா போய் அவர் காட்டி கொடுக்கிறான். நாயன்மார்கள்ல நடக்கிறதும் சிவபெருமான் போனார் அப்படின்னு அப்ப பெருமாள் பாக்கிறாரா, சரி இந்த ஆசைதான், சரி இந்த ஆசை பூர்த்தியானா சமாதானம் ஆயிட்டு என்கிட்ட வந்துடுவ இல்லையா அப்படின்னு போறாரு. அது தெரிஞ்சு தெரிஞ்சு உருகிறா, ஐயோ இதுக்காக நீ தூது போனியா, என் சரீர அவஸ்தைக்காக அந்த காம சம்போகத்துக்காக நீ தூது போனியா, நினைச்சு நினைச்சு உருகிறார் தொண்டடி பொடியாழ்வார். அதுக்கப்புறமா தான் அப்படி ஒரு வைராக்கியம் வந்துட்டு அதுக்கப்புறம் தேவதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி இருக்கு தேவதேவியே கதியில கிடந்தது, அப்புறம் தேவதேவியை கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு ரங்கநாத பக்தி பண்ணார்கள் அப்படின்னு சரித்திரத்துல இருக்கு. அவ தன் சரீர அழகினால் அபிமானிச்சுண்டு இவரை காம வசப்படுத்துறேன் வசப்படுத்தி விழ வச்சுட்டார். அவரும் அந்த வல்வினால விழுந்துட்டார். ஆனா பகவான் தன் கிருபையினால ரெண்டு பேரையும் திருப்தி பணிகொண்டு தன் பக்தர்களா மாத்தினான் இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியம். சிந்தாமணி வேசி அவருடைய சரீரத்துல மயங்கி கிடந்தார் பில்வமங்கலர். அந்த பில்வமங்கலர் தான் இந்த பில்வமங்கலத்து மகரிஷியான்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் அடி வித்தியாசம் இருக்க மாதிரி இருக்கு, காலம் மாறுதல்லாம் இருக்கு. சில இடங்களை ஒண்ணுதான் சொல்றான், அந்த பில்வமங்கலர் அவ்வளவு அழகா வேசியே கதியினை கிடக்கிறார். அந்த வேசிக்குள்ள இருந்த கண்ணனே அவரை தூண்டி விட்டுட்டான், பக்தி பண்ணடா போய் போய் சரீரத்துக்கு கடந்து அலையிறியே அப்படின்னு. அதுக்கப்புறம் அழகா மாறுறார் அப்படின்னு காண கிடைக்கிற. அப்ப வங்க கடல் வண்ணன் அம்மான் வல்வினையாயின மாற்றி வங்கப்படா வண்ணம் செய்தான். இந்த காமம் எல்லாம் ஏய் நல்லா இருக்கு பத்தியா அப்படின்னு இப்படி இழுக்கிறான், இந்திரியங்கள் எல்லாம் அப்படி தாஜா பண்றதாம், தாஜா பண்றதுங்கோ அப்படி பாத்தியா அவ்வளவு நல்லா இருக்க பாத்தியான்னு அந்த இந்திரியங்கள் எல்லாம் இந்த காமம் மோகம் எல்லாம் தாஜா பண்றதோன்னு அதை பார்த்து சொல்றார் ஜாகிரத, பிச்சு விடும் பிச்சு நீங்க விளையாடிட்டு இருக்காது, என்ன நினைச்சிருக்கா மனசுல அப்படின்னு மிரட்டுறாராம். அதெல்லாம் ஆச்சரியம். சைத்திரிய மகாபிரபு தட்சிண தேச யாத்திரையெல்லாம் வந்துட்டு இருக்கார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அழகா சன்னியாசியா இருக்கா, சன்னியாசியில தான் யாத்திரை வரா, ஒரு மரத்தடியில உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா சைத்தன்யர், அழகுன்னா அழகு பெட்டகம். இள வயசு 24 வயசு சன்னியாசம் வாங்கிட்டார், தலைமுடி எல்லாம் மொழிச்சுட்டு மொட்டையா இருக்கா, காவி முடிச்சுட்டு இருக்கா. அப்ப ஒரு வாலிபன் அவரை பார்த்தான், அவன் ரொம்ப அழகா இருக்கான், அழகா ரெண்டு வேசிகளோட சுத்தின் இருக்கான். அப்ப அவன் பார்த்தானான், இவனுக்கு தெரியல இவன் காமசுகம் அனுபவிச்சானா, இப்படி சன்னியாசியா இருக்க மாட்டான், அவ்வளவு பெரிய சுகம் இது அப்படின்னு சொல்லி அழகா அந்த வேசிகளை போய் அவனை மயக்கும்போன்னு அனுப்பிட்டான். அழகாவா ரெண்டு பேரும் வந்தாலாம், சைத்திரி மகாபிரபு பக்கத்துல வந்தாலாம் அப்படின்னு நின்னாலாம். சைத்திர மகாபிரபு பார்த்தா என்னமா வேணும் உங்களுக்கு அப்படின்னாராம். இப்படியவா ரெண்டு பேரும் பார்த்தா எங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்கிறியா நீ அப்படின்னு. ஆமாம் அம்மான்னு சொல்லி சேவிச்சுட்டார். அவ்வளவுதான், அவளதான் யாரோ சேவிப்பாளா மாத்ரூன்னு சேவிச்சுட்டாராம். ஏசிகளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவர்கள் கை கூப்பி எங்களை மன்னிச்சிருந்த உபதேசம் பண்ணுவோம்னு சொல்லி இவட்ட உபதேசம் வாங்கி வந்துட்டார். அப்படியே மாத்திட்டார் ஹரிதாசியவன், ஒரு வேட்டியையே மாத்திட்டார். ஒரு மூணு நாள் நாலு நாள்ல அவளை நாம ஜபம் பண்ண வச்சா அப்படின்னு இருக்கு. அப்ப அத்தனை தூரம் அந்த பகவத் பலம் உண்டு. ஆழ்வார் சொல்ற இது சரி, பகவானுடைய ஸ்ரீகோவில் ஏ காமமே ஹே மோகமே, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு யாராவது காமத்துக்கிட்ட இப்படி பேச முடியுமா, மோகத்துக்கிட்ட இப்படி டீல் பண்ண முடியுமா? முதல்ல டோட்டல் சரண்டர் தான், ஆரம்பமே டோட்டல் சரண்டர் தான். அழகா ஒரு ஸ்ரீ பார்த்துட்டா, அழகா ஒரு புருஷன் பார்த்துட்டான்னா டோட்டல் சரண்டர் தானே. ஆனா ஆழ்வார் சொல்றார், நான் பகவானிடத்திலே சரணாகதி பண்ணிருக்கேன், அதனால உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பண்டன்று பட்டினம் காப்பே கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பி நில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழுந்தி கிடந்து உழல் வேனை வங்கக் கடல் வண்ணன் அம்மான் வல்வினையாயினமாற்றி வங்கப்படா வண்ணம் செய்தான் பந்தன்று பட்டினம் காப்பே. பகவான் கோபிகளை பத்தி சொல்லும் போது சொல்றான், என்னிடத்துல வச்ச மனசானது வருத்த வித மாதிரின்றான். விதைய வறுத்துட்டோம்னா திருப்பி விதத்தணும், விதைச்சாலும் முளைக்காது. பகவான் சொல்றான், கோபிகளுடைய காமம் எல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டான், அதனால அது வறுத்த விதை, இனிமேல் வேற எங்கேயுமே அது முளைக்காது அப்படின்னு. அதுதான் அந்த கிருஷ்ண சரீரத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அல்பசொல்பமான விஷயங்கள்ல மயங்காது. அதனால ஆழ்வா சொல்ற பண்டன்று பட்டினம் காப்பு, என்ன ஒரு தைரியம் பாருங்க, என்ன ஒரு பக்குவம் பார்த்துக்கோங்க. நிஜமாவே நாமஜபம் பண்ணிட்டே வர 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 அந்த வைராக்கியம் ஆச்சரியமா இருக்கும். உடனே சன்னியாசி மாதிரி ஆயிடுவோம் அப்படி அர்த்தம் இல்லை. இது அந்த லெவல் போனேன்னா உங்களுக்கு புரியும், கடந்து அலையாது மனசு. இப்படி பாக்குறவாளெல்லாம் ரசிக்க தோன்றதோன்னு, இந்த பாக்குறவாளெல்லாம் ரசிக்கிற புத்தி மாறிடுமா ராமன் போலே? ராமன் அப்படிதானே இருக்கான், சீதாவாதா கொண்டு விட்டுட்டான், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஸ்ரீனிடத்துல சுவாமி மயங்கினார்னு இல்லையே. அவர் பாட்டுக்கு இருந்தா நான் அவ்வளவு அழகா 11,000 வருஷம் 11,000 வருஷம் இளமையோட தான் இருந்தார் ராமச்சந்திர மூர்த்தி, தலைமுடிதான் நினைச்சு கூட போகல. அப்ப கூட சீதா மாதாவுடைய பிரதிமையை வச்சுட்டு யஜ்யம் எல்லாம் பண்றார். சரியா ராஜ தர்மப்படி ஒரு எத்தனை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு கல்யாணமும் பண்ணிக்கலையா? அப்படி ஒரு வைராக்கியமா சுவாமிக்கு, அப்படி முடியுமா அப்படின்னா மனசு கூட அப்படி போகாது அத்தனை தூரம். அதனால ஆழ்வா சொல்றார் பண்டன்று பட்டினம் காப்பே. லீலாசுரன் பில்வமங்கலர் தன் கண்ணை தானே குத்திந்தா அப்படின்னு சொன்ன, பில்வத்தனுடைய முள்ளெடுத்து கண்ணை குத்திந்தா எப்படின்னா ஜெயிக்கு ஜெயிக்க வச்சுட்டார் பகவான், கண்ணு போயிடுதே அப்படின்னு சார். எல்லாரும் சொல்றா நல்லது அப்படின்னு சார். ஏ நல்லது அப்படின்னா இனிமேல் எந்த ஸ்திரீயுடைய அழக பார்த்து மயங்கி விட மாட்டேனே, குரலை கேட்டு மயங்க போறது இல்லையே, ரூபம் தானே இழுக்கிறது, இந்த கண்ணு போயிடுது, இனிமேல் எந்த ஸ்திரீய பார்த்து நான் மயங்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, சுவாமி என்னை காப்பாத்திட்டார் அப்படின்னு சார். அதனால என்ன ஆச்சுன்னா அந்த கண் தெரியாதவர் பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டார், கண்ணனே தானே கூட்டுண்டு போறான் பிருந்தாவனத்துக்கு, மாட்டுக்கார பயல் மாதிரி கண்ணனே கூட்டுண்டு போறான். பிருந்தாவனம் போனவொடனே ஏ பவா சாது பாபா பிருந்தாவனம் வந்துடுத்து அப்படின்னு விட்டான். டக்குனு அவனை பிடிச்சி இழுத்தார், அவனை தோலை பிடிச்சா, ஏய் நீ கிருஷ்ணன் தானே என்ன ஏமாத்தாதடா, கண்ணு தெரியலடா, விட்டுட்டு போகாதேடா அப்படின்னா. உடனே சிரிச்சா, நான் ஒண்ணு கிருஷ்ணன்லாம் கிடையாது, இல்ல இல்ல நீ கிருஷ்ணன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அத கைய உதறிட்டு ஓடித்தான் பயலை. உடனே சொன்னா, போடா என்னடா பெரிய வீரம், கண்ணு தெரியாத ஒருத்தன் கைய உதறிட்டு ஓடுறானோ பெரிய ஆம்பளை நினப்பு, நிஜமாவே நீ ஆண் பிள்ளையா இருந்தா என் மனசை விட்டு ஓடுறா பாக்கலாம் அப்படின்னு விட்டான். ஓடின பையன் நின்றுடுத்து நின்றுட்டு பக்கத்துல வந்துடுதான், இறுக்கி கட்டி அணைச்சுட்டான். பகவான் சொன்னான், உன்னை விட்டு நான் எங்க ஓடுறது, என்னை விட்டு என்னால் போக முடியாது, ஹிருதயத்தை விட்டு என்னால் போக முடியாது, அதனாலதானே வந்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த சரீரம் முன்னாடி காமத்துல வாங்கி கிடந்தது, பகவான் அப்படியே வல்வினை மாற்றி தன் பக்கம் கொண்டு வந்து தானே பிருந்தாவனத்துக்கு ஐஷிண்டு வந்து தானே தன்னை பிடிக்க வச்சு தானே அவர் பக்கத்துல வந்து ஆலிங்கனம் பண்ற. எப்படானா பண்டன்று பட்டினம் காப்பு. அப்ப அந்த கிருஷ்ண தியானம் வந்துடுது அப்படின்னா பகவத் சரீரம்னு கொடுத்துட்டோம்னா பிருந்தாவனம் வரைக்கும் ஆயிஷ்டு போயிடலாம். இதை பல்வினைகள் தானே நம்மளை தடுக்கிறது, திவ்ய தேச யாத்திரைகள்லாம் போக விடாம போக முடியுமா, பயம் வந்துடுறது. இது அவன் சரீரம், அவன் பத்ரிகாசம் அழிச்சுட்டு போவான், அவன் சாரதா மகிழ்ச்சிட்டு போவான், அவன் பிருந்தாவனம் மகிழ்ச்சிட்டு போவான் அப்படின்னா சத்தி மகிழ்ச்சிட்டு போவான். அடியன் சுயம் அனுபவத்தை சொல்றேன், பிருந்தாவனம் முதல் தடவையா போனேன், பத்ரிகாசம் போக வேண்டியது கெடுத்துட்டு பிருந்தாவனம் போனேன் வச்சுக்கோங்க. அப்ப கோவர்ணகிரி பரிக்கிரமா பண்ணணும்னா ஆசை, உடம்பு முடியல, வாந்தி பேதி, நல்ல வெயில் காலம், அக்ஷயத்திரிய சமயத்துலதான் அப்படின்னு தெரியும். வெயில் சுட்டு புசுக்கிற பிருந்தாவனம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான், கிருபை எக்ஸ்ட்ரீம், ஆனந்தம் எக்ஸ்ட்ரீம், வெயில் எக்ஸ்ட்ரீம், குளிர் எக்ஸ்ட்ரீம், மழை எக்ஸ்ட்ரீம், எல்லாமே கிருஷ்ண லெவல்ல தான் இருக்கும், கிருஷ்ணனோட ரேஞ்சில தான் இருக்கும். பேதி ஆயிண்டே இருக்கு, ஆனாலும் கோவர்ணகிரி பரிக்கிரமா பண்ணணும்னு ஒரு ஆசை. பிரபு எனக்கு தெரியாது, நீ அழைச்சிட்டு நிஜமாவே நடந்த எனக்கு இப்ப நினைச்சாலும் அதிசயமா நடக்க முடியுமானே தெரியல. ஏறி ஆகிறது போறேன், அதை திரும்பி வரேன், திரும்பி நடக்கிறேன், திரும்பி போறேன், திரும்பி நடக்கிறேன். ஆனா அன்னைக்கு இருந்த தெம்பு அதுக்கப்புறம் எப்பவுமே இல்லை, நிஜமாவே சொல்றேன். நினைச்சு நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. முழு கோவர்ணகிரி பரிக்கிரமா வெயில்ல நடந்திருக்கேன் நான், என் கூட வந்தவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் எல்லாமே இல்லை இருந்தேன், எப்படி நடந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்ப நீ நடக்க வைடா அப்படின்னு அவன் நடத்தி அழிச்சுட்டு போவான், சந்தேகமே வேண்டாம், அவன் நடத்தி அழிச்சுட்டு போவான். திருப்பதி மலை ஏறும் போதெல்லாம் அவன் நடத்தியான அழிச்சுட்டு போறான், கோவிந்தா கோவிந்தா அழிச்சுட்டு போறானே. கோவர்ணகிரி பரிக்கிரமா, பிரஜ பரிக்கிரமா, அவன் அழிச்சுட்டு போவான். அதேமோ எனக்கு இந்த வாந்தி பேரிக்கு அப்படி ஒற்றுவேன், முதல் முதல்ல ஜெகநாத கஷேத்திரம் போகும்போது அப்படிதான் போறேன், இப்படியேன்னு தான் போறேன், ட்ரெயின் எல்லாம் வாந்தி பேதி இப்படியே தான் போறேன். அங்க போனா எங்கேருந்தோ ஒரு தெம்பு வந்தது, டாக்டர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தோம், ஆட்டோலயே போய் ஒவ்வொரு இடமா பாத்திரி 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 வந்தோம். இன்னும் என்ன ஞாபகம் கிடைக்கும், பண்டன்று பட்டினம் காப்பே. அப்ப இது பண்டன்று பட்டினம் காப்பே, இந்த பட்டினத்தை இனிமேல் அவன் காப்பாற்றுவான். அவள் வியாதிய சொல்றார், வல்வினைய சொல்றார், ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தார் இல்லையா. இப்ப காமத்தோடைய ஸ்ட்ரைட் டீலிங் ரொம்ப தைரியம், இந்த பாசம் வாசிட்டே இருந்தோம்னாலே அவ்வளவு அழகாக மனசுல இந்த நிதானம் வந்தது. பகவானுக்கு விரோதம் இல்லாத ஒரு காமத்தை அனுபவிக்கிற புத்தி மட்டும்தான் அத்தனை ஆச்சரியம் இந்த பாசனங்கள். திரும்பியும் பழையிட்டு வந்தாச்சு, ஒரு பாசனம் தான் ஆயிடுச்சு, நிறைய நாள் இருக்கேன்னு, ஒரு மூணு நாள் இருக்கேன்னு ஒரு திமுறி தான் வச்சுக்கோங்களேன். அதனால ரீக்கா பொறுமையா சொல்லிட்டு இருக்கு, இன்னும் அவ்வளவுதான், ஒரு மூணு பாசம் முடிச்சுடலாம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ, சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீ காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கிக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஸ்ரீ பாரத் மாதா கீ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி ஷாந்தி.
தேஷாந்தேஹி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கீ ஜெய் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கீ சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப